श्री कांची पुर रत्न दीप कलिके तान्ये बमेनात्मजे चाकोराणि कुलानि देवि सुतराम धन्यानि मन्यामहे कंपातीर कुटुंब चंक्रमकला चुंचूनि चंचूपुटैहि नित्यं जानि तवस्मितेन्दु महसाम आस्वादमातन्वते। இது மந்தசுத சதகத்தில் 68வது ஸ்லோகம். ஸ்ரீ காஞ்சிபுர ரத்னதீப கலிக்கே, காஞ்சிபுரத்தில் உள்ள மணிவிளக்கின் சுடரே அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி மந்தசுத சதகத்தில் அழகழகான நாமாவளியெல்லாம் வரும். தான்யேவ மேனாத்மஜே சுதராம் தன்யானி மன்யாமகே, தன்யானின ரொம்ப கொடுத்து வச்சவை, ரொம்ப பாக்யசாலிகள் அப்படின்னு அர்த்தம். சுதராம் தன்யானி, ரொம்ப ரொம்ப பாக்யசாலிகள். தானியவ அவற்றை தான், ஹே மேனாத்மஜே, மேனையின் மகளே காமாட்சி, இவாதான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவான்னு நாங்கள் நினைக்கிறோம். யாருன்னா சாக்கோராணி குலானி, சகோர பக்ஷிகள். எந்த சகோர பக்ஷிகள்? கம்பாதீர குடும்ப சங்கிரமகலா சுஞ்சூனி, கம்பா நதியின் கரையில் குடும்பத்தோடு நடனமாடுவதில் சாமர்த்தியமுள்ள சகோர பக்ஷிகள். அது ஏன் அவ்வளோ கொடுத்து வச்சவைன்னு சொல்கிறேன்னு கேட்டேன்னா, சஞ்சூ புட்டைகி, தங்களுடைய அழகினால் நித்தியம் யானி தவஸ்மிதேந்து மகசாம் ஆஸ்வாத மாதன்வதே. சக்கோர பக்ஷிகள்ங்கிறது நிலவை மட்டும் குடிச்சுருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். இந்த சக்கோர பக்ஷிகள் தவஸ்மிதேந்து மகசாம், உன்னுடைய மந்தஸ்மிதம் என்ற சந்திரிகையை தங்களுடைய அழகினால் நித்தியம் ஆஸ்வாத மாதன்வதே, நித்தியம் ரொம்ப சுவைத்து பருகி கொண்டு ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருக்கின்றன. இந்த சக்கோர பக்ஷிகள் தான் ரொம்ப 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 பாக்கியசாலிகள்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். படிக்கும்போதே தெரியுது இது வெறும் சக்கோர பக்ஷிகளை பற்றி சொல்லலை அப்படின்னு. நேத்தி ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்லும்போது, மகான்களுடைய கட்டாட்சம் கிடச்சிட்டுன்னா ஒரு ஜீவன் எப்படி தூய்மை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதில் அவளுடைய சம்சாரம் குறையும், அவளுக்கு சம நோக்கு ஏற்படும். அந்த மகானை பார்த்துண்டு தாங்களும் எல்லாத்துலேயும் ராமனை பார்க்குறதுக்காக முயற்சி பண்ணுவா, அதனால் அவளுக்கு அந்த தூய்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஸ்லோகத்தில் அப்படி அந்த மகானுடைய அனுகிரகத்தை, அந்த மந்தஸ்மிதம் என்ற சந்திரனை மட்டும் குடிச்சுட்டுருக்கிற சகோர பக்ஷிகள் தான் ரொம்ப பாக்கியசாலிகள் அப்படின்னு இவர் சொல்கிறார். உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் பிறக்கிறா வாழறா போகிறா, ஆனால் ஒரு மகானுடைய அனுகிரகம் கிடைச்ச பின்ன அந்த ஜீவனுக்கு கிடைக்கிற அந்த பேரானந்தம் என்னங்கிறத சில பேர் மகாபெரிவாளுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டுருக்காளே, அதை கேட்கும்போது தான் தெரியுது. அதிகமாக வெளியில் தெரியாத ஒரு மாமியோட அனுபவம், நீலா சுப்பிரமணியம்னு ஒரு வீணை விதூஷி. அவள் காலம் வரைக்கும் அவள் பெரிவாட்டை கிடைச்ச அனுபவங்களெல்லாம் வெளியில் பகிரலை, ஆனால் அவள் காலத்துக்கு அப்புறம் டேட் போட்டு டைரியில் எழுதி வச்சுருக்கா, அதனால் அது கிடச்சிருக்கு, அதை புஸ்தமாக போட்டிருக்கா. நான் இந்த புஸ்தத்தை ஷேர் பண்ணுறேன் இந்த போஸ்ட்டில். எனக்கு அந்த புஸ்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது, நிறைய வாட்டி நான் அதை படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அப்பேற்பட்ட பாக்கியசாலி. நான் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 8 அனுபவங்கள் சொல்கிறேன், அந்த மாமியோட அனுபவங்கள் மெய்சிலிருக்க பண்ணுறது. முத முதல்ல பிரிவா அவளுடைய சொப்னத்தில் வந்து தினம் 2000 தடவை ராமநாமா எழுது அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதே மாதிரி எழுதிட்டுருக்கா. அப்புறம் பெரியவாட்டை போய் தரிசனம் பண்ணுறாள், இந்த மாதிரி பெரியவா சொன்னேன்னு பண்ணிட்டு வா, அதே மாதிரி பண்ணிட்டு வான்னு. இந்த மாமியோட அப்பா பேர் தியாகராமன், அவர் மும்மூர்த்திகளில் தியாகராஜ சுவாமிகளுடைய நேர் சிஷ்யருடைய பேரன், அதனால் நல்ல சங்கீத பரம்பரை. இந்த மாமி நன்னா வீணை கத்துட்டுருக்கா. பெரியவாட்டை அடிக்கடி தரிசனத்துக்கு போகிறா, வீணை வாசிப்பேன்னு சொன்னோடனே, இனிமேல் இங்கே வரும்போதெல்லாம் வீணை எடுத்துன்பா, பூஜம்போது வீணவாசி, அம்பாளுக்கு வீணாகானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவாவோட பூஜம்போது ரொம்ப பக்கத்தில் உட்கார வச்சு பெரியவா வீணவாசிக்க சொல்லி பூஜை ஆரம்பத்துலேருந்து படுதா போடுற வரைக்கும் அந்த மாமி வீணை வாசிச்சிருக்கா. இந்த நீலா மாமியோட மாமியார் ரொம்ப பெரியவாட பக்தியாக இருந்து மடத்துலேயே மாதக்கணக்காலாம் தங்கியிருக்கா. அவள் ரொம்ப இவாளுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கா, பெரியவா தரிசனத்துக்கு அடிக்கடி போயிருக்கா. இந்த நீலா மாமி அவள் ஆத்து பூஜையை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு மடத்தில் கொடுத்துடலான்னு மாமியார் கொண்டு வர சொல்கிறா. அந்த பூஜையெல்லாம் இந்த நீலா மாமி எடுத்துன்னு போகிறா. பெரிவா அதை வாங்கிட்டு ஒரு தங்க தாம்பாளத்தில் ஒவ்வொரு சுவாமியாக வச்சு எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா. லலிதா அஷ்டோத்தரமும் சிவ அஷ்டோத்தரமும் சொல்லி பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுலேருந்து விடாமல் பூஜை பண்ணிட்டுருக்கா. அப்பப்போ போகும்போது பூஜை பண்ணிட்டுருக்கியா, சரி லலிதா சஹஸ்ரநாம பாராயணமும் பண்ணு அப்படின்னு ஒன்று ஒன்று கூட சேர்த்துக்க சொல்லியிருக்கா. ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, மகாபிரிவா சென்னைக்கு வந்திருக்கா. சென்னைக்கு வந்து மயிலாப்பூர், மாம்பலம், இன்னும் வானகரம், திருவான்மியூர், பூந்தமல்லி, வரதராஜப்பேட்டைன்னு பாதி வழி காஞ்சிபுரத்துக்கு போகிற வரைக்கும் எந்தெந்த ஊர்லெல்லாம் பிரிவா போயிருந்திருக்காளோ அந்த 4 வருஷமும் தினமும் எப்படியாவது பெரியவா சந்நிதிக்கு போய் வீணை எடுத்துன்னு போய் பெரியவா பூஜை போது வீணை வாசிச்சிருக்கா. 4 வருஷம் ஒரு நாள் விடாமல் தினமும் அந்த அம்பாளுடைய பூஜைக்கு வீணை வாசிச்சிருக்கா. எப்படியாவது பெரியவா ஜாக்கிரதையை ஆற்றுக்கு அமுச்சு வச்சுருக்கா. புயல்லையும் மழையிலையும் போய் வாசிச்சிருக்கா. இது நான் நினச்சா நடக்காது, பெரியவா நினச்சாலும் நடந்தது அப்படின்னு இந்த மாமி சொல்கிறா. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. பெரியவாளே பாடி காமிச்சிருக்கா. பெரியவா 2 பாட்டு இந்த மாமிக்கு சொல்லி கொடுத்துருக்கா. பெரியவா எல்லார் முன்னாடியும் பாடி காமிச்சு இது என்ன ராகம் இது என்ன ராகம் அப்படின்லாம் கேட்டிருக்கா. நீ ஒரு ராகம் மேலக்கர்த்தால் 8வது ராகம்னு எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பெரியவா விளையாட்டை கேட்டிருக்கா. கடப்பையாய சங்கியான்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு. ஓஹோ, வேதத்தை தான் அந்த கடப்பையாய சங்கியம் இருக்குது, சங்கீதத்தில் இருக்கோ அப்படின்னு பெரியவா கேட்டிருக்கா. உடனே இந்த மாமிக்கு பார்த்தியா நமக்கு பெரியவாளுக்கு தெரியாத ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தோணிருக்கு. பெரியவா உடனே கல்யாணி 8வது மேலக்கர்த்தா அப்படின்னு கேட்டிருக்கா. இந்த மாமிக்கு ஞாபகம் வரல, முடிச்சிருக்கா. பெரியவாளுக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சது நினச்சோமே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கா. அப்போ பெரியவா மேச கல்யாணின்னு பேர், மாங்கிறது 5வது, சாங்கிறது 6வது, திருப்பி போடணும், அதனால் 65வது ராகும் அப்படின்னு பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. பெரியவாளுக்கு தெரியாது நினச்சோமேன்னு இந்த மாமிக்கு ரொம்ப சிரிப்பு வந்திருக்கு. அது மாதிரி நிறைய வேடிக்கை பண்ணியிருக்கா, நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கா. மூக்க பஞ்சத்திய பெரியவாட்ட பாடி காமிச்சிருக்கா. நீ இதுக்கு ராகம் போட்டு பாடு, 6-6 ஸ்லோகத்துக்கு ஒரு ராகம் போட்டு பாடு அப்படின்னு இவாள் ராகம் போட்டு அதை பாட சொல்லியிருக்கா. தாளத்தோடு பாடணுமான்னா தாளம் வேண்டாம், வெறும் ராகமாக பாடு அப்படின்னு சொல்லியிருக்கா. எவ்வளோ பெரிய பாக்கியம். இவாள்கிட்ட நீ வீணை கற்றுக் கொடு, வந்து கேட்குறவாளுக்கு கற்றுக் கொடுன்னு சொல்லியிருக்கா. ரேடியோ சான்ஸ்லாம் வந்தபோது அதெல்லாம் வேண்டாம், அவள் மாமியார் கூட ரேடியோலாம் கூப்பிட்றா அப்படின்னு பெரியவாட்ட சொல்லும்போது அவள் அம்பாளுக்கு தன்னுடைய சங்கீதத்தை அர்ப்பணிக்கட்டும், அவள் பிராபல்யம் அடைய வேண்டாம் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. இது சம்மந்தமாக கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் முருணா பெரியவா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வித்தை சொல்லி கொடுக்கும்போது பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த மாமி ரொம்ப துக்கிச்சு, நம்ம இத்தனை வருஷம் பணம் வாங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு அன்றைக்கி ராத்திரியெல்லாம் தூக்காராமல் அழுதுட்டு அடுத்த நாள் காத்தால 4 மணிக்கு பெரியவாட்ட போய் நான் வீணை சொல்லி கொடுக்குறதுக்கு பணம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னபோது, நீ வெளியில் போய் கற்றுக் கொடுக்காத வரவாளுக்கு கற்றுக் கொடுன்னு நான் தான் சொன்னேன், கொடுக்கறத வாங்கிக்கோன்னு நான் தான் சொன்னேன், அதனால் நீ அதை பற்றி வருத்தப்படாதே அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன்னா இவாளுக்கு ரொம்ப பண தேவை இருந்திருக்கு, அதனால் பெரியவா அந்த மாதிரி ஆறுதல் சொல்லியிருக்கா. மாம்பழத்தில் ஒரு சின்ன சந்தில் இவா இருந்திருக்கா. மகாபிரிவா அந்த சந்தில் வந்து இவாத்துக்கு வந்து அங்கேருந்து அனுஷ்டானம்லாம் பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கா. வந்த பரபரப்பில் இவா ரோஜா மாலை வாங்கி வச்சுருக்கா, பணம்லாம் எடுத்து வச்சுருக்கா, அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. எல்லோரும் இவாள்லாம் அழுதுன்னு இருந்திருக்கா. பெரியவாளே வந்தாலே நான் ஆனந்த கண்ணீர் விட்டுருக்கா. அப்புறம் பெரியவா மடத்துக்கு போன பின்னே 4 மணிக்கு இந்த மாமி போய் அது வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து பெரியவாளுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது, ஒன்றுனா என்ன எந்தனா என்ன எல்லாமே எந்துன்னு சொல்லிட்டேனே நான் அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு மடத்தில் சேர்ப்பிக்க சொல்லியிருக்கா. பெரியவா ஒரு நாள் உபன்யாசம் பண்ணும்போது நான் குடுமி வச்சுக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், வேதம் கற்றுக்கணும்னு சொல்கிறேன், பெண்கள்லாம் பட்டு உடுத்திக்கூடாது, சினிமா விட்டுடணும், காப்பியை விட்டுடணும்னு சொல்கிறேன். பட்டுங்கிறது ஜீவஹிம்சை, அவள் மாம்சம் சாப்பிட்றா நீங்கள் பட்டை கொள்கிறேன், காப்பிங்கிறது போதை பொருள், அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது யாரும் கேட்கறதில்ல. இந்த மாமி சொல்கிறா, பெரியவா பட்டு சினிமா விட சொன்னால் நான் விட்டுட்டேன், காப்பியை நான் ரொம்ப காப்பி பைத்தியமாக இருந்தேன், இந்த காப்பியை விடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி நிறுத்தினேன். எங்கள் மாமியார் கூட சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக விடுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக விட முடியாது சபலம் தட்டும்னு சொல்லி நான் பெரியவா அன்றைக்கே நான் காப்பியை நிறுத்தினேன். 3-4 நாளைக்கு ஒரே மண்டையடி தலைவலி, அதுக்கப்புறம் 4-5 நாளைக்கு எல்லாம் 2-2 தெரிஞ்சது, அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பே பலகீனமாக போயிடுது. டாக்டர்கிட்ட போனேன், என்ன பண்ணேனோ காஃபியை விட்டேன்னு, நான் கொஞ்ச நாள் பொறுமையாக சரியாயிடும் சொன்னார். அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக காஃபியை நிறுத்திட்டேன். அதனால என்னோட ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்லியிருக்கா. இவா தினமும் வந்து பூஜைக்கு சாயங்காலம் வீணை வாசிக்கிறது பொறுக்காம யாரோ பெரியவாட்டு போய் அவ ரொம்ப சிரமப்படுறா ராத்திரியில் ஆற்றுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. பெரியவா அடுத்த நாள் இனிமேல் நீ ராத்திரியில் வராத, பகலில் வந்து வாசிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப அழுது இவா நான் என்ன தப்பு பண்ணேன் பெரியவா கோச்சிக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பெரியவா கோச்சிக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. பெரியவா சொல்கிறா, ஏன் சந்திரமுனீஸ்வரர் திருப்பசுந்தரிக்கு வாசித்தானா, நான் தான் சந்திரமுனீஸ்வரர், நான் தான் திருப்பசுந்தரி, எனக்கு வாசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் பெரியவா உட்காந்து நீ கேட்குறா. இந்த கலகம் பண்ண அவளுக்கு பயமாயிடுது, என்னடா அது இவளை விளக்கணம் பார்த்தா பெரியவாளுக்கு இன்னும் நெருங்கிட்டாளுன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ சொல்லிடுறா. நாலு நாளுக்கு அப்புறம் பெரியவா, இனிமேல் நீ ராத்திரியிலே வந்து வாசிக்கலாம் அப்படின்னு பெரியவா சொல்கிறான். பெரியவா ஒரு நாளைக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கா. எனக்கு ஒன்றும் தெரியல பெரியவான்னொன்னே கூப்பிட்டு காதில் பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணியிருக்கா. இதை எப்படி ஜபிக்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கோ, வாத்தியார்கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்கிறார். ஒரு வாட்டி தன்னுடைய உறவுக்காரர் ஒருத்தருக்கு எக்ஸிமான்னு ஒரு தோல் வியாதி வந்து சிரமப்படுற. அந்த உறவுக்காரர் நீலா நீ பெரியவாட்ட சொல்லுங்கிற, அந்த நீலா மாமி சொல்கிறா நீ சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, நான் அப்போ தான் பெரியவாட்ட சொல்வேன் அப்படின்னு சொல்கிறார். அவர், எனக்கெல்லாம் ஒன்றும் நம்பிக்கை கிடையாது, நான் சாஸ்தான் பாரு என்ன பண்ணுறேன் தர்ப்பணம்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய்டார். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு அவர், எனக்கு ரொம்ப உடம்பு சிரமப்படுத்துறது, நீ பெரியவாட்ட சொல்லேன் அப்படின்னோடனே இந்த மாமியையும் பெரியவாட பிரசாதத்தை வச்சு பெரியவா உங்களை சந்தியாவந்தனம் பண்ண சொன்னார் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி போடுறா. அந்த லெட்டர் அன்னைக்கு கிடைக்கிறதுக்கு முந்தி நாள் அவருக்கே தோணி அவர் சந்தியாவந்தனம் கற்றுண்டு பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த லெட்டர் வந்தோடனே அப்படியா நான் பெரியவா சொன்னதை கேட்குறேன்னு சந்தியாவந்தனம் பண்ணி அவருக்கு அந்த உடம்பு சரியாயிடுறது. அது மாதிரி ஒரு பக்தர் சொன்ன வார்த்தையை பெரியவா தன் வார்த்தையாக காப்பாற்றி கொடுக்குறாங்கிறதுக்கு சொல்கிறேன். கோதாவரி ஓடம்னு ஒரு பாட்டு, தமிழ் பாட்டு அம்பாள் மேலே. அந்த பாட்டை பெரியவா கிட்ட ஒரு வாட்டி பாடினோடனே பெரியவா திருத்தம்லாம் சொல்லிட்டு வரும்போதெல்லாம் அந்த பாட சொல்கிறான். சுவாமிலாம் அப்படி தான், தன்னிட்ட வரவாழ்கிட்ட அவள் பாடுற ஒரு மணி நேரம் பாடின பின்ன தான் ஒரு பாட்டை சொல்லி ஒவ்வொரு வாட்டி தன்ட்ட வந்தோடனே இந்த ஒரு பாட்டை பாடணும் அப்படின்னு சுவாமியை சொல்வார். விஷ்ணுவை எச்சரிக்கைக்காரான்னு ஒரு பாட்டை பாட சொல்வார். அனந்த கிருஷ்ண மாமாவை உடுக்க துகில் வேணும்னு ஒரு திருப்பூர் பாட சொல்வார். அந்த மாதிரி ஸ்ரீராக கமலாம்பரண கீர்த்தனை ஒருத்தர் பாட சொல்வார். அந்த மாதிரி ஒரு பாட்டு அவளுக்கு சுவாமிகள்னா இந்த ஒரு பாட்டு ஞாபகம் வர மாதிரி பண்ணிடுவார். அந்த மாதிரி இந்த கோதாவரி ஓடம் பாட்டு அந்த மாமி பாடுறா. கோதாவரினே கூப்பிட்டுருக்கா பெரியவா கொஞ்ச நாள் இந்த நீலா மாமியை. அதுக்கப்புறம் பெரியவா ஆந்திராவுக்கு போயிருந்தபோது புஷ்கரத்தும் போதெல்லாம் கோதாவரியில் ஸ்நானம் பண்ணியிருக்கா, பெரியவா கூட ஸ்நானம் பண்ணியிருக்கா. பத்ராஜலத்தில் போய் பெரியவாளோடு சேர்ந்து சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கா. பெரியவா ராமர் பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டு பெரியவா ஒரு பாட்டு பாடிட்டு இன்னொருத்தருக்கு உள்ளே கூப்பிட்டு பாட சொல்கிறா. அப்புறம் நீலா மாமியை, நீ உள்ளவா இங்கே வந்து பாடுன்னு சொல்கிறா. இந்த மாமி பயப்படுறா கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகிறதுக்கு, வான்னு சொல்லி பெரியவா கூப்பிட்டு பாடுன்னொடனே ராமபத்ரரான்னு ஒரு அழகான கிருதி ராமதாசர் பண்ணது அந்த கிருதியை மாமி பாடுறா. அதே மாதிரி திருப்பதிக்கு கூட போயிருக்கா. திருப்பதியில் படியில் ஏறும்போது பெரியவா கண்ணன் மாமாட்ட சொல்லி கோவிந்த நாம சொல்லிட்டு தான் திருப்பதியில் படி ஏறணும், நீ சொல்லி இவாள்லாம் திருப்பி சொல்லுவா அப்படின்னு. கண்ணன் மாமா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறா. பெரியவா சொல்கிறா, இல்லை இல்லை அப்படி சொல்லாத, கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லு அப்படின்னு அப்படி அவர் சொல்லி எல்லாரும் பின்னாடி சொல்லிட்டு சுவாமி சன்னதிக்கு போய் தரிசனம் பண்ணுறா. ரொம்ப நேரம் மணிக்கணக்காக தரிசனம் பண்ணுறா. இந்த மாமி சொல்கிறா, எல்லா அலங்காரத்தையும் எடுத்து அந்த திருப்பதி சுவாமியை பார்த்தா அம்பாள் மாதிரியே இருந்தா அப்படின்னு ஒன்று சொல்கிறா. மணிக்கணக்காக அன்றைக்கி தரிசனம் பண்ணியிருக்கா. பெரியவாழ போனதுனால இந்த பாகியம் கிடைச்சிது, எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காது அப்படின்னு மாமி சொல்லியிருக்கா. காட்டுப்பள்ளின்னு 800-8 கிலோமீட்டர் போட்டில் போகணும், ஒரு எஸ்டேட் ஒரு தீவு. அங்கே பெரியவா 8 மாதம் இருந்திருக்கா. அங்கே எங்கள் அப்பா கூட போய் 1 மாதம் சர்வீஸ் பண்ணியிருக்கா. அங்கே இந்த மாமி போனபோது பெரியவா வீணை கொண்டு வரலையாங்கிற, எப்படி பெரியவா வீணை கொண்டு வருது அப்படின்னோடனே கார்லாம் இல்லையே அப்படின்னபோது நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு பெரியவா ஒருத்தரை யார்த்தையா கார் இருக்கான்னா அக்கறையில் நான் கார் வச்சுருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறார். இவ் ஆற்றுக்கு போய் வீணையை கொண்டு வா அப்படிங்கிறா. எனக்கு இடம் தெரியாதுன்னு ஒரு ஆள் அமைச்சு இந்த மாமி ஆற்றுலேருந்து வீணையை கொண்டு வந்து அந்த காட்டுப்பள்ளியில் 10 நாள் அங்கே இருக்கிற கோயிலில் அம்பாளுக்கு உற்சவம், அந்த 10 நாள் உற்சவத்துக்கு இன்றைக்கி தான் கொடியேற்றம், 10 நாள் நீ வாசிக்கணும் அப்படின்னு பெரியவா வாசிக்க சொல்லா. 10வது நாள் இந்த மாமிகிட்ட நீ வாசின்னு நான் சொல்கிற வரைக்கும் வாசின்னு சொல்லிட்டு சுவாமியோட புறப்பாடுக்கு போய்ட்றான். இந்த மாமி மணிக்கணக்காக வாசிச்சுருக்கா. பெரியவா திரும்பி வரா, ஓடி வந்து எல்லாரும் சொல்கிறான், நீலா எழுந்து வந்து பாரு பரிவட்டம் கட்டிண்டு ரோஜா மாலையை போட்டுட்டு பெரியவாளே அம்பாளா தரிசனம் தரா, ஓடிவா ஓடி வாங்குற, இல்லை பெரியவா நான் சொல்ல வரைக்கும் வாசின்னு சொல்லியிருக்கா, நான் வாசிச்சுருக்கேன் அப்படின்னு இந்த மாமி வாசிச்சுருக்கா. என்ன சொன்னாலும் எழுந்துக்கல. பெரியவாளே நேராக அந்த ரூம்குள்ளே வந்து அந்த மாதிரி அம்பாளா தரிசனம் கொடுத்துட்டு தான் கழுத்தில் போட்டிருந்த அந்த ரோஜா மாலை எடுத்து இவா மடியில் போடுறான். என்ன பாக்கியம்! அந்த காட்டுப்பள்ளியில் ஒரு பெரிய கதம்ப மரம் இருக்குது, அதுலேருந்து சிவப்பு புஷ்பங்கள் கீழே விழுமா, அப்படியே படுக்க மாதிரி அது விழுந்திருக்கு, அதில் பிரிவாக உட்காந்துருக்கா. அந்த புஷ்பம் தரையை பெருக்கி வச்சா காத்தால் விழுமா, அதை எடுத்துன்னு போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாளாம். அந்த காட்டுப்பள்ளியில் தை அமாவாசை வந்திருக்கு, பெரியவா சமுத்திர ஸ்நானத்துக்கு போவான்னு எல்லோரும் காத்துட்ருக்கா. பெரியவா வந்து எனக்கு சமுத்திர ஸ்நானம் ரொம்ப பயம், புது பிரிவாளோட எல்லோரும் போங்கன்னு எல்லாரையும் காத்தால் அமுச்சிடுறா. செம்படவர்களெல்லாம் வச்சுட்டு ஜாக்கிரதையாக அவள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறா. பெரியவா மெதுவாக மத்தியானம் கிளம்புறா, இவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இவாள் போய் பெரியவாளோட போய் சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த மாதிரி ரொம்ப வேடிக்கையெல்லாம் பண்ணியிருக்கா பெரியவா. மூக்க பஞ்சசக்தி பற்றி பெரியவா சொல்லும்போது, காமாட்சி கோயிலில் ஒரு ஊமை கைங்கறி பண்ணிட்டு இருந்தான், பெருக்கிறது நெய்வேத்தி சாப்பிட்டுட்டு அங்கே இருந்தான், அவனுக்கு அம்பாள் தாம்பூல் அனுகிரகம் பண்ணி அவனுக்கு அற்புதமான இந்த 500 ஸ்லோகங்களை அவன் அம்பாள் மேலே பாடினான். அப்போ காமாட்சி உனக்கு என்ன வேணும்னு கேட்டபோது என்னை திரும்பியும் ஊமையாகிடுன்னு கேட்டான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு, உன்னை பேசின பின்ன எனக்கு வேற ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு, நான் இந்த ஸ்தோத்திரத்தையே மனசில் சொல்லிகிட்டே நான் ஆனந்தமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான்னு சொல்லியிருக்கா. இது ரொம்ப அபூர்வமான ஒரு தகவல். இந்த மாதிரி மூக்க பஞ்சத்தை மட்டும் மனசில் சொல்லிகிட்டே இருக்கணும், வேற பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு ஒரு உபதேசம் கிடைக்கிறது. இந்த மாதிரி மகாபெரிவாளுடைய நெருங்கி பழகினவாள்லாம் ரொம்ப பேரானந்தத்தை அனுபவிச்சிருக்கா. இப்போ நீங்கள் புரிஞ்சின்றிருப்பே எப்படி அந்த பெரிவாளுடைய மந்தஸ்மிதம் அப்படிங்கிற சந்திரனை பருகிற சகூர பட்சிகள் அவெல்லாம் ரொம்ப 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 பாக்கியசாலிகள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இந்த நீலாமாமி மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் அந்த மாதிரி பெரிவாள்கிட்ட நெருங்கி பழகி, எந்த மகான்கிட்ட பழகினாலும் அதே மாதிரி தான் அனுபவம். அந்த அனுபவத்துக்கு முன்னாடி உலக விஷயங்கள்லாம் ரொம்ப துச்சமாக இருக்கும். இந்த நீலாமாமி இவாளுக்கு குழந்தைகள் இல்லை, மேரிட்டல் லைஃப்லேயும் ஏதோ டிஃபிகல்ட்டி இருக்குங்கிறது லேசாக தெரியுது. பெரிவாட்டை முதல்ல பார்த்தபோது 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு தன்னுடைய கஷ்டம்லாம் பெரிவாட்ட சொல்லியிருக்கா. பெரிவா கேட்டுட்டு இருந்துட்டு, உனக்கு சங்கீதம் இருக்குது, வீணை இருக்குது, யாரையும் எதுவும் குற்றம் சொல்லாத, எப்போ பார்த்தாலும் அம்பாளுக்கு வாசிண்டேருன்னு சொன்னோடனே தினமும் காத்தால் எழுந்து பூபாலம் ராத்திரி படுத்துக்கும்போது நீலாம்பரி அப்படின்னு வீணை வாசிண்டே இருக்கா. 100 கணக்கான பேருக்கு வீணை சொல்லி கொடுத்துருக்கா. ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா. ஆனால் நிறைய சிரமங்கள் இருந்திருக்கு, அதெல்லாம் ஏதோ ப்ரிஃபேஸில் அங்கங்கே சில பேர் மென்ஷன் பண்ணியிருக்கா. அந்த மாமி மென்ஷன் பண்ணல, ஏன்னா யாரை பற்றியும் குற்றம் சொல்லாதேங்கிறத அவள் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கா. அந்த டைரியில், பர்சனல் டைரியில் கூட தன்னோட கஷ்டங்களை எழுதலை அந்த மாமி, பெரியவாழ் அனுகிரகங்களை மட்டும் எழுதியிருக்கா. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை மகான்களுடைய தர்சனம், காமாட்சியுடைய மந்தஸ்மிதம் அர்த்தமுள்ளதாக ஆக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு அனுபவத்திலேருந்து தெரியுது. ஸ்ரீகாஞ்சி புரரத்ன தீப கலிகே தான்யேவமேனாத்மஜே சாக்கோராணி குலானி தேவி சுதராம் தன்யானி மன்யாமஹே கம்பாதீர குடும்ப சங்கிரம கலா சுஞ்சூனி சஞ்சூ புட்டைஹி நித்யம் யானி தவஸ்மிதேந்து மகசாம் ஆஸ்வாதமாதன்வதே நமஃபார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.